வணக்கம் தந்தை லியோ ஆரோக்கியராஜ். வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை வரவேற்கின்றோம். இன்னும் தாங்கள் இந்த ஆண்டு தங்களது குருத்துவத்தின் வெள்ளி விழாவை சிறப்பிக்கின்றீர்கள். அதற்கு எம் நேயர்கள் சார்பில் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னும் தாங்கள் இந்திய சட்டம் படித்தவர்கள், வழக்கறிஞர், திருச்சபை சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருப்பவர்கள், இன்னும் உச்சநீதிமன்ற சட்ட அறிவியலையும் படித்திருக்கின்றீர்கள். வத்திக்கான் உச்சநீதிமன்றத்தில் ஏறத்தாழ 12 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றீர்கள். எனவே இந்த வத்திக்கான் பற்றி தங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே இந்த வத்திக்கான் நாடு உருவான விதம் பற்றி முதல் எங்களுக்கு விளக்குங்களேன்.
வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவ நாமத்தினால் வாழ்த்துக்களும் ஆசீர்களும். இந்த வத்திக்கான் நாடு உருவான விதத்தை சொல்ல வேண்டுமென்றால் நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செல்ல வேண்டும். வத்திக்கான் குன்றின் மேல் கட்டப்பட்டிருக்கும் இந்த வத்திக்கான் நாடானது மாபெரும் வரலாற்றினை கொண்ட ஒரு அழகிய நாடு. இந்த வத்திக்கான் குன்றிலேதான் நீரோ பேரரசனின் காலத்திலே, அந்த கொடுங்கோல் மன்னனின் காலத்திலே வேதசாட்சிகளாக கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னதாக இதே வத்திக்கான் குன்றிலேதான் கிறிஸ்துவினால் திருச்சபையை கட்டி எழுப்பி காத்து பராமரிக்க கிறிஸ்துவின் வாரிசாக நியமிக்கப்பட்ட புனித பேதுரு சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட இடம் இதே வத்திக்கான் குன்றுதான். இப்படிப்பட்ட புனிதமான இடத்திலே, புனிதமான மலையிலே 324 முதல் 326 வருடங்கள் வரை கான்ஸ்டன்டைன் மன்னன் ஒரு சிற்றாலயத்தை பேதுருவின் நாமத்தினால் கட்டி எழுப்புகிறான். அதற்கு பிற்பாடு படிப்படியாக பல்வேறு உருமாற்றங்கள் பெற்ற இந்த ஆலயம் 16ஆம் நூற்றாண்டிலே மாபெரும் பேராலயமாக உருவெடுக்கிறது. இதற்கிடையில் இந்த வத்திக்கான் குன்றிலே பாப்பரசர் ஆரம்பத்திலிருந்தே தங்கவில்லை. இதையும் நான் உங்களிடம் சொல்லியாக வேண்டும். பாப்பரசருடைய மறைமாநில பேராலயமும் பாப்பரசர் தங்கியிருந்த இடமும் ரோமையில் இருக்கும் லாத்திரன் மாளிகை வத்திக்கானிலிருந்து சற்று தூரத்தில் இருக்கிறது. அதன் பின்னர் வரலாற்று பிரச்சனைகளின் காரணமாக பாப்பரசர் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலே உள்ள அவிஞ்ஞோனிற்கு குடியேறுகிறார். அங்கே இருந்து 1377ஆம் ஆண்டிலே ரோமைக்கு மீண்டும் திரும்புகிறார். அப்படி திரும்பி வருகையிலேதான் வத்திக்கான் மாளிகையிலே பாப்பரசர் குடியேறுகின்றார். 19ஆம் நூற்றாண்டிலே இத்தாலிக்கும் பாப்பரசருக்கும் பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. ஏனெனில் அவரிடமிருந்த இத்தாலிய மாநிலங்கள் பலவற்றை இத்தாலிய மன்னராட்சி அரசானது எடுத்துக்கொள்கிறது. ரோமையும் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றது. ரோமையை, அகில உலக கிறிஸ்தவ மக்களின் புண்ணிய பூமியாகிய ரோமையை இத்தாலிய மன்னர் ஆளுவதை பாப்பரசர் விரும்பவில்லை. எனவே சிக்கல் நீடித்து கொண்டே போகிறது. இவற்றிற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இத்தாலிய மக்களுக்கும் திருச்சபைக்கும் நன்மை பயக்கும் விதத்திலே 1929ஆம் ஆண்டிலே பிப்ரவரி 11ஆம் தேதி ஓர் உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. அப்போது இத்தாலியை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் 3ஆம் விக்டர் இம்மானுவேல் மன்னனின் பிரதிநிதியாக முசோலினியும், அப்போது பாப்பரசராக இருந்தவரின் சார்பாக கர்தினால் கஸ்பாரி அவர்களும் இருவரும் லாத்திரன் மாளிகையிலே கையெழுத்திட்டு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றனர். எனவே இதற்கு லாத்திரன் உடன்படிக்கை என்று பெயர். அந்த உடன்படிக்கையின் வழியாக வத்திக்கான் நாடானது உதயமாகின்றது. அதே 1929ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று இப்படித்தான் இந்த வத்திக்கான் நாடு உருவாகி அங்கே திருத்தந்தையும் திருச்சபையும் திருச்சபையினுடைய திருப்பிடமும் சிறப்பான முறையில் செயல்பட இந்த உடன்படிக்கையின் வழியாக இந்த நாட்டை ஏற்படுத்தி ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் வழியாக பெரிய சிக்கல்கள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன.
தந்தை லியோ, தாங்கள் இப்பொழுது கூறினீர்கள் திருச்சபையின் திருப்பிடம் என்று. நாமும் வத்திக்கான் நாடு திருப்பிடம், ஹோலிசி, இவ்வாறு சொல்லி வருகின்றோம். இந்த வத்திக்கானுக்கும் ஹோலிசிக்கும், அதாவது திருப்பிடத்திற்குமான தனிப்பட்ட கூறுகள் என்ன?
திருப்பீடம் என்பது திருச்சபையின், அகில உலக கத்தோலிக்க மக்கள் அனைவருடைய, கத்தோலிக்க திருச்சபையினுடைய நடுவன் அரசு, மைய அரசு, அதுதான் திருப்பிடம் என்பது. இது செயலாற்றும் இடம், இருந்து பணிபுரியும் இடம். அதாவது பாப்பரசரும் அவருடைய பிரதிநிதிகளும் ஆயர்களும் மற்றவர்களும் சேர்ந்து அகில உலக திருச்சபைக்காக பணிபுரியும் ஒரு செயலகம்தான் வத்திக்கான் நாடு என்பது. ஆக வத்திக்கான் நாடு என்பது வேறு, திருச்சபையுடைய திருப்பிடம் என்பது வேறு. இதை நம் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்கிற ஒரு எளிய உதாரணம் வழியாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய தமிழக அரசை எடுத்துக்கொள்வோம். தமிழக அரசு தமிழகம் முழுவதையும் ஆட்சி புரிகின்றது. ஆனால் இந்த தமிழக அரசு பணிபுரிகின்ற இடம், செயல்படும் இடம் புனித ஜார்ஜ் கோட்டை. அங்கிருந்து தமிழக அரசு மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுகிறது, மக்களுக்கு தேவையான நிர்வாக முறையை செயல்படுத்துகிறது, அங்கிருந்து மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறது. அதே போல திருச்சபையினுடைய அருளாட்சியாளர் கிறிஸ்துவனுடைய வாரிசு பாப்பரசர் அவர்கள் தன்னுடைய உடன் உழைப்பாளர்களோடு சேர்ந்து பணிபுரியும் இடம், செயல்படும் இடம் வத்திக்கான் நாடு. ஆனால் அந்த திருப்பிடம் என்பது அகில உலகம் முழுமையும் கத்தோலிக் கிறிஸ்துவ அனைவரையும் ஆட்சி செய்கின்ற மத்திய அரசு என்று நாம் சொல்லலாம்.
தந்தை லியோ, தாங்கள் இந்த ரோமையில் இறையில் படித்தவர்கள், திருச்சபை சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள், தங்களுக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபையை பற்றி, இந்த தலைமை பீடத்தை பற்றி நன்றாகவே தெரியும். வத்திக்கான் நாடு உருவானதன் இந்த 80வது ஆண்டில் வத்திக்கான் என்று நினைத்தவுடன், திருப்பிடம் என்று நினைத்தவுடன் தங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன? தங்களது பசுமையான சிந்தனைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
இங்கே இருந்து கல்வி பயின்று, இறையில் பயின்று, அதன் பின்னால் சட்டம் பயின்று, பாப்பரசின் அருகாமையிலே இருந்து பணிபுரியும் ஒரு பாக்கியம் கிடைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இங்கிருந்து படித்ததும் இப்போது உழைப்பதும் மனதிற்கு எவ்வளவோ பெரிய புண்ணியமாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு உள் மகிழ்ச்சி என்று சொல்வோமே, அப்படிப்பட்ட ஒரு உள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனெனில் திருப்பிடத்திற்கு, திருச்சியினுடைய மைய அரசிற்கு நம்மால் முடிந்ததை நீதிப்பணியின் வழியாக செய்ய முடிகின்றது என்று அந்த சந்தோஷம் மனத்திற்குள்ளே இருக்கின்றது. இங்கே திருத்தந்தை இருக்கிறார், திருப்பீடம் இங்கே பணிபுரிகின்றது. பேதுரு பவுலடியார் இருவரும் வேத சாட்சிகளாக உயிர்நீத்த இந்த புனித இடத்திலே பணிபுரிகின்ற பொழுது, புனிதமான இடத்திலிருந்து பணிபுரிகின்ற நாம் புனிதனாக மாற வேண்டும் என்ற அந்த புனித எண்ணங்கள் மேலோங்கி நிற்கின்றன. நம்முடைய தமிழ் மக்களும், தமிழ் குருக்களும், தமிழ் கன்னியர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை பலர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் பலர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரிகளும் படிக்கின்றார்கள், பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து தமிழ் மக்களின் சார்பாக நம்மால் முடிந்ததை இந்த திருச்சபையினுடைய மைய அரசிற்கு, தலைமைப்படத்திற்கு செய்ய முடிந்த உதவிகளை செய்து வருகிறோம். இது நினைக்கையில் நம்முடைய தமிழக மக்களின் சார்பாக நாம் பெருமைப்பட வேண்டும். இதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
தந்தை லியோ ஆரக்கிராஜ் வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து வத்திக்கான் நகர நாடு உருவானதன் இந்த 80வது ஆண்டை ஒட்டி எங்களுக்கு வத்திக்கான் நாடு பற்றி விளக்கினீர்கள். எம் நேயர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். மீண்டும் எமது வாழ்த்துக்கள், வணக்கம்.
நானும் என்னுடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.